الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له جل عن الشبيه والمثيل والكفي والنظير وأشهد أن محمدا عبده ورسوله وشفيه وخليله وخيرته من خلقه وأمينه على وحيه أرسله ربه رحمة للعالمين وحجة على عباده الأجمعين فهدى الله تعالى به من الضلالة وبصر به من الجهالة وكفر به بعد القلة وأغنى به بعد العيلة ولم به بعد الشتات وأمن به بعد الخوف صلوات الله وسلامه عليه وعلى آله الطيبين وأصحاب الغر الميامين ما اتصرت عين بنظر وضعت أذن بخبر وسلم تسليما كثيرا أما بعد وإن أحسن الكتاب كتاب الله وخير الهادي هادي محمد صلى الله عليه وسلم وإن شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقال تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولن ترضى عنك اليهود ولا النصارى حتى تتبع ملتهم وقال جل تعالى ودوا لو تدهنوا فيدهنون وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا لا تتخذوا عدوي عدوكم أولياء رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இறைவா, எனது நெஞ்சத்தை விரிவாக்கி விடுவாயாக, எனது காரியங்களை இலகுபடுத்தி விடுவாயாக, எனது நாவின் முடிச்சுக்களை அவிழ்த்து விடுவாயாக, என்னை எனது மக்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்கின்ற மூசா நபியின் பிரார்த்தனையோடு இந்த குத்பா பிரசங்கத்தை ஆரம்பிக்க விரும்புகின்றேன். உலகத்தின் புகழும் வானத்தின் புகழும் அனைத்து புகழும் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கே சலாமும் சலவாத்தும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னார்களை பின்தொடர்ந்து வந்த சஹாபாக்கள் மீதும், தாபியீன்கள் மீதும், தவறு தாபியீன்கள் மீதும், சுஹதாக்கள் மீதும், அவுலியாக்கள் மீதும் உண்டாவதாக. அன்பார்ந்த சகோதரர்களே, முதலில் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுமாறும், இந்த உலகத்திலே நீங்கள் தனியாக இருக்கின்ற பொழுதும், மக்களோடு இருக்கின்ற பொழுதும், உங்கள் குடும்பங்களோடு இருக்கின்ற பொழுதும், பயணித்துக் கொள்கின்ற பொழுதும், எந்த சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற பயத்தோடு நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நசிகத்தை செய்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக, உங்களுக்கு பலருக்கு தெரிந்திருக்கலாம், சுமார் 2 வாரங்களுக்கு முன்னர் இலங்கையிலே இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்திலே நடந்த சம்பவம் இது. ஹிஜாபை அணிந்து கொண்டு, முகத்திரை புர்காவை அணிந்து கொண்டு பல்கலைக்கழகத்திற்கு சென்று கொண்டிருந்த 3 மாணவிகள் கொழும்பிலே இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்திலே அவர்கள் அந்த வாயிலே இருக்கின்ற பாதுகாப்பு அதிகாரிகளினார் பல்கலைக்கழகத்திற்குள் உள்ளே நுழைந்துவிட முடியாது என்று சொன்னார்கள். படிக்க வந்த மாணவர்களுக்கு முகத்திரையை அவர்கள் கலக்கினால் மாத்திரமே பல்கலைக்கழகத்தின் வளாகத்திற்குள் நீங்கள் செல்ல முடியும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதன் பின்னர் பல்கலைக்கழகத்தின் செனட் சபையிடம், பல்கலைக்கழக பூராதிபதியிடம் ஒரு மனு தாக்கல் செய்தார்கள் அந்த சகோதரிகள். மனு தாக்கல் செய்த பொழுது அவர்களுடைய மனு நிராகரிக்கப்பட்டு இறுதியாக சென்ற வாரம் பல்கலைக்கழகத்திலே இருந்து அந்த மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்குள் உள்ளே வர வேண்டுமாக இருந்தால் தங்களுடைய ஹிஜாபை, அதாவது தங்களுடைய நிகாபை, முகத்திரையை கலக்கிவிட்டுத்தான் வர முடியும் என்று பல்கலைக்கழக நிர்வாகம் சொல்லிவிட்டது. அது இலங்கையிலே இருக்கின்ற பல ஊடகங்களில் மாத்திரமல்ல, பிபிசி போன்ற வெளிநாட்டு ஊடகங்களில் கூட இந்த செய்தி எல்லோருக்கும் வந்திருந்தது. அதனுடைய பீடாதிபதி கூட பிபிசியிலே ஒரு இன்டர்வியூவை கூட அவர் கொடுத்திருந்தார். இதுதான் இன்று எங்களுடைய நாட்டிலே அல்லது எங்களுடைய பிரதேசங்களிலே முஸ்லீம்கள் என்கின்ற வகையிலே நடந்து கொண்டு வருகின்ற விடயம். என் அன்பார்ந்த சகோதரர்களே, இது ஒரு முஸ்லீம் சமுதாயத்திற்கு ஒரு பழைய விடயம் கிடையாது. உலகத்திலே எந்த மூலையிலே நாங்கள் பார்த்துக் கொண்டாலும் சரி, அது பிரான்ஸாக இருக்கட்டும், சுவிட்சர்லாந்தாக இருக்கட்டும், சோமாலியாகவாக இருக்கட்டும், யமனாக இருக்கட்டும், சிரியாவாக இருக்கட்டும், எகிப்தாக இருக்கட்டும், எந்த சந்தர்ப்பத்திலும் கூட முஸ்லீம்கள் இவ்வாறுதான் நடத்தப்பட்டுக் கொண்டு வருகிறார்கள். பிரான்சிலே அண்மையிலேயே பாராளுமன்றத்திலே சட்டம் நிறைவேற்றியிருக்கிறார்கள், முகத்திரையை அவர்கள் பெண்கள் அணிந்து கொண்டு வர முடியாது. ஸ்வீடனிலே சட்டம் இயற்றியிருக்கிறார்கள், பள்ளிகளிலே இருக்கின்ற மினாராக்களை கட்ட முடியாது, ஏனெனில் அது ஒரு குறிப்பிட்ட மதத்தின் இலக்கினையாக காணப்படுகிறது என்று. அங்கோலாவிலே இஸ்லாமிய மதத்தை தடை செய்திருந்தார்கள் என்று செய்தி வந்தது, அதனை அங்கோலா அரசாங்கம் மறுத்திருக்கிறது. சிரியாவிலே முஸ்லீம்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் எங்களுடைய முஸ்லீம் சமுதாயத்திலே இருந்து கொண்டு வருகின்ற நிலை. இது எங்களுடைய சமுதாயத்திற்கு ஒரு புதிய விடயம் அல்ல, இது மிகவும் பழைய விடயம். காபிர்கள் முஸ்லீம்களை கொல்வதும், எங்களை இல்லாமல் செய்வதும், எங்களை அழித்தொழிப்பதும் இஸ்லாத்திற்கு ஒன்றும் புதிய விடயம் அல்ல. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் முஸ்லீம்கள் எந்த மூலையில் வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த பிரதேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களாகவும் சரி, அவர்கள் ஒரு மிகப்பெரிய கஷ்டத்திற்கு மத்தியிலே மிகப்பெரிய கொடுமைக்கு உள்ளாகிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இது உலகம் தெரிந்த உண்மை. என்ன நடந்து கொண்டு வருகின்றது என்று கூறினால், பெண்களுடைய ஆடைகளிலே அவர்கள் கை வைக்கிறார்கள். பெண்கள் ஹிஜாப் அணிய முடியாது, இஸ்லாமிய ஆடையை அணிய முடியாது, அவர்களுடைய ஆடைகளிலே ஹிஜாபை அணிந்து கொள்ள முடியாது, முகத்திரையை அணிய முடியாது என்று அவர்கள் எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்கள் பெண்கள் வேறுபாடுகள் இருக்கக்கூடாது, ஆண்களும் ஒன்றாக பெண்களும் ஒன்றாக ஒரு பிரதேசத்திலே ஒரு மேடையிலே நீங்கள் இருக்க வேண்டும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேறுபாடு காட்டாதீர்கள் என்று எங்களுக்கு அவர்கள் கூறித்தருகிறார்கள். ஏன் இவ்வளவு பெரிய தாடியை வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், இந்த நாகரிக காலத்திலே இந்த தாடி எதற்காக உங்களுக்கு, ஏன் அதனை வெட்டி அளவாக அழகாக ஷேவ் செய்து விடுங்களேன் என்று அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு கொடூரமான தண்டனை முறைகளை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களே, ஏன் தலையை வெட்டுகிறீர்கள், ஏன் கல்லறிந்து கொள்கின்றீர்கள், ஏன் கையை வெட்டுகின்றீர்கள், நாகரிகமாக கொடுங்கள் என்று அவர்கள் எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஏன் நான்கு திருமணம் முடிக்கின்றீர்கள், அது பெண்களுக்கு நீங்கள் செய்கின்ற அவமானம், அவமரியாதை என்று அவர்கள் எங்களுக்கு எச்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆரம்ப காலத்தில் இருந்து எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே இஸ்லாத்தை கொண்டு வந்த நாளில் இருந்து இன்று வரைக்கும் காஃபிர்களுடைய பண்பு அவ்வாறுதான் இருக்கிறது. ஏனெனில் அது இஸ்லாத்தை எதிர்ப்பது, அது எல்லோருக்கும் தெரிந்தபடி. இஸ்லாத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டார் என்றால் அவரை அழித்து நொறுக்குவது, கொலை செய்வது, இல்லாமலாக்குவது, அவருக்கு தண்டனை வழங்குவது, இது காபிர்கள் ஆரம்பத்திலிருந்து செய்து கொண்டு வருகின்ற விடயம். இது இஸ்லாத்திற்கு புதிய விடயம் கிடையாது. யாராவது அவர்கள் கூறுகின்ற மாதிரி அவர்களுடைய வழியிலே அவர்களுடைய பாதையிலே நாம் போக வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அவ்வாறு சென்றால் எங்களை நல்லவர்கள், சிறப்பானவர்கள், நண்பர்கள், தோழர்கள் என்று எங்களை அழைக்கிறார்கள். இல்லை, என்னுடைய தீனைத்தான் நான் நிலைநாட்டுவேன், என்னுடைய ஹிஜாபைத்தான் நான் போடுவேன், என்னுடைய தாடியை நான் வளர்ப்பேன், கரண்டை காலுக்கு மேல் தான் நான் ஆடை அணிவேன் என்று யாராவது கூறினால் அவன் ஒரு தீவிரவாதி. He is an extremist. He is a religious fanatic. He is a fundamentalist. இவ்வாறு அவர்களுக்கு முத்திரை குத்தி விடுவார்கள். இது ஒன்றும் இஸ்லாத்திற்கு புதிய விடயம் கிடையாது. இதுதான் காபிர்களுடைய பண்பு, இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்குவது, முஸ்லீம்களை இஸ்லாத்தை விட்டு தூரமாக்குவது, முஸ்லீம்களை அவருடைய ரப்பை விட்டு தூரமாக்குவது, முஸ்லீம்களை குர்ஆனை விட்டு தூரமாக்குவது, முஸ்லீம்களை ஹதீஸை விட்டு தூரமாக்குவது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதனை காபிர்களுடைய பண்புகள் என்று அல் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறான். அல் குர்ஆனிலே பல ஆதாரங்கள் இதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தருகின்றான். முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகிறான், இன்னல்லதீன அஜ்ரமு கானு மினல்லதீன ஆமனு யல்ஹகூன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகிறான், குற்றமுடைத்தவர்கள் விசுவாசம் கொண்டவர்களை பார்த்து கேலி செய்து சிரிக்கிறார்கள். அது உண்மையான விடயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முதலில் அந்த அரபிய தீவகற்பத்திற்கு வகையை கொண்டு வந்த பொழுது என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள்? மஜ்னூன், பைத்தியக்காரன். தாஹிருன் அலீம், மிகப்பெரிய ஒரு சூதாட்டக்காரன், மக்களை பிரிப்பவன். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் கூறி தந்த விடயம். இன்று தாடி வைத்துக் கொண்டு வருகிறீர்களே, எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது! உங்களுக்கு வெட்கம் இல்லையா இல்லையா? ஒரு ஆபீஸ்ல இருந்து கொண்டு இவ்வளவு பெரிய தாடியை வைத்துக் கொண்டு போகிறீர்கள். கரண்டை காலுக்கு மேலே நீங்கள் இதை ஆடை அணிந்து கொண்டு வருகிறீர்களே, ஏதோ உங்களுக்கு ட்ரௌசர் போட்ட மாதிரி அல்ல, ஷோர்ட்ஸ் போட்ட மாதிரி இருக்கிறது. இவ்வாறு எங்களை அவர்கள் நையாணி பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார், وَيُجَادِلُ الَّذِينَ كَفَرُوا بِالْبَاطِلِ لَيُدْخِلُوا بِهِ الْحَقَّ وَاتَّخَذُوا آيَاتِي وَمَا أُنذِرُوا حُزُوًا. நிராகரிப்போர் பொய்யை கொண்டு தர்க்கம் செய்கிறார்கள், காரணம் அதை கொண்டு சத்தியத்தை அவர்கள் அழித்து விடுவதற்காக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், ஹும் அல்லதீன யகூலூன லா துன்ஃபிகூ அலா மன் இந்த ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரோடு இருப்பவர்களுக்கு நீங்கள் செலவு செய்யாதீர்கள் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆதரித்தார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக பனு ஹாஷிமுடைய கோத்திரத்தையே காபிர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னர் ஒதுக்கி தள்ளி வைத்தார்கள். திருமணம் முடிக்க முடியாது, பொருளாதார தடையை விதித்து விட்டார்கள். ஆனால் அதனுடைய இன்றைய வடிவம்தான் இஸ்லாத்தை பிரகடனப்படுத்துகின்ற ஒரு நாட்டிலே என்ன நடக்கிறது? மேற்குலகம் எக்கனாமிக் சாங்ஷன், பொருளாதார தடையை அவர்கள் வீழ்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பண்புகள் அன்றும் மாறவில்லை, இன்றும் மாறியதாக இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், وقال الذين كفروا لرسلهم لتخرجنكم من ارضنا او لتعودن في ملتنا. நிராகரித்தோர் தங்கள் தூதர்களிடம், நிச்சயமாக நாங்கள் உங்களை எமது பூமியில் இருந்து விலக்கி விடுவோம், அல்லது நீங்கள் எங்கள் மார்க்கத்திற்கு வர வேண்டும் என்று கூறுவார்கள். நடக்கிறதா இல்லையா? நீங்கள் உங்களுடைய சவுதி அரேபியாவுக்கு போய்விடுங்கள், வேறு ஒரு நாட்டிற்கு போய்விடுங்கள், நீங்கள் எங்களுடைய சட்டத்தை பின்பற்றிக் கொண்டு இருப்பதென்றால் நீங்கள் இல்லாவிட்டால் வெளியேறிவிடுங்கள். இது இன்று நடக்கின்ற விடயம் அல்ல. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை கொண்டு வந்த பொழுது அவர்களை அந்த பூவில் இருந்து விரட்டி விட்டார்கள். ஒரே ஒரு காரணத்திற்காக. என்ன காரணம்? அவர் முஸ்லிம் என்ற காரணத்திற்காக. அதே காரணத்தை தான் அந்த குஃபார்கள் முழு உலகிலுமே இன்று செய்து கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வைர் யம்குரு பிகல் லதீன கஃபரு லயுஸ்பிதூக அவ் யக்துலூக அவ் யுக்ரிஜூக. நிராகரித்துக் கொண்டிருப்போர் உம்மை சிறைப்படுத்தவோ கொலை செய்யவோ உம்மை வெளியேற்றி உமக்கு எதிராக சூழ்ச்சி செய்ததை நீர் ஞாபகப்படுத்தி விடுவீராக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறார். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஸஹாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள், அவர்கள் துன்புறுத்தினார்கள், அவர்கள் வெளியேற்றினார்கள். அதேதான் இன்று முழு உலகத்திலுமே, உலகத்தில் இருக்கின்ற பெரும்பாலான நாடுகளிலே அது நடந்து கொண்டு வருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வலா யஸாலுல் லதீன யுகாதிலூனகும் ஹத்தா யர்துக்கும் அன் தீனிக்கும் வஇன் இஸ்தாஉ. மேலும் அவர்கள் சக்தி பெறுவோராயின் உங்களை உங்கள் மார்க்கத்தை விட்டும் திரும்பும் வரை ஓயாது உங்களை அவர்கள் கொலை செய்து கொண்டிருப்பார்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தார்கள், அம்மாரிபுனி யாசின் ரலியல்லாஹு அவர்களின் தந்தை அவர்களை கொலை செய்தார்கள். இன்று ஆஃபியா சித்திக்கி அவர்களை சிறையிலே போட்டு வாய்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். மிகப்பெரும் தஃப்ஸீர் உலமாவான உமர் அப்துல் ரஹ்மான் அவர்களை அவர்கள் சிறையிலே சிறைப்பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிறிய அறையிலே 800,000 பேரை வைத்து அவர்கள் துன்புறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அபு குரைப் சிறைச்சாலையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், குவாந்தனாமோ சிறைச்சாலையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், ولن ترضى عنك اليهود ولا النصارى حتى تتبع ملتهم. யஹூதிகளும் நசாராக்களும் அவர்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றும் வரைக்கும் வலன் தருவா அவர்கள் அமைதி அடைய மாட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே லா என்ற வசனத்தை கூட உபயோகித்திருக்க முடியும். அதனை உறுதியாக சொல்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார், ஜூஸ் அண்ட் கிறிஸ்டியன் will never satisfy with you until you follow their religion. அவர்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றும் வரைக்கும் அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே திருப்தி அடைந்து விட மாட்டார்கள். சிறிய ஒரு உடையத்துக்காக நீங்கள் அவர்களை விட்டுக் கொடுத்தால் அவர்களுடைய மார்க்கத்தை, உங்கள் இஸ்லாத்தை, உங்கள் தீனை, உங்கள் நிகாபை, உங்கள் தாடியை, உங்கள் மார்க்கத்தை விட்டுவிட்டு அவர்களுடைய மார்க்கத்திற்கு நீங்கள் போகும் வரைக்கும் அவர்கள் உங்களை விட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அவர்களும் உங்களை நீங்கள் வளைந்து கொடுத்தால் அவர்களும் உங்களுக்கு வளைந்து கொடுப்பார்கள். உங்கள் தாடியை வெட்டி கொண்டு போனால் மாஷா அல்லாஹ் யூ லுக் வெரி நைஸ் என்று கூறுவார்கள். ஆடையை நீங்கள் நன்றாக கரண்டை காலுக்கு கீழே இழுத்துக் கொண்டு போனால் திஸ் இஸ் த மாடர்ன் வேர்ல்ட் தட் இஸ் ஹவ் யூ ஹேவ் டேக்கன் என்று அவர்கள் கூறுவார்கள். நாங்களும் இறங்கி கொண்டு போனால் அவர்களும் இறங்கி வருவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். الله يقول القرآن: يا أيها الذين آمنوا لا تتخذوا بتانة من دونكم لا يألونكم خبالا ودوا ما عنتم قد بدت البغضاء من أفواههم وما تخفي صدوركم أكبر. அவர்கள் உங்களுக்கு தீங்கிழைப்பதில் ஒரு சிறிதும் குறைவு செய்யவில்லை, மேலும் அவர்கள் துன்புறுத்துவதை அவர்கள் உங்களை துன்புறுத்துவதை அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்களுடைய வாயிலிருந்து வருகிறதோ மிகவும் கடுமையான வெறுப்பு, நிச்சயமாக அவர்களுடைய உள்ளத்தில் இருப்பதோ அதைவிட கடுமையானது என்று அல்லாஹ் கூறுகிறான். தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அவர்களை நேசிக்கின்றீர்கள், ஆனால் அவர்கள் உங்களை நேசிக்கவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கூறுகிறான். அல்லாஹ் கூறுகிறான்: உங்களுக்கு யாதொரு நன்மை ஏற்படின் அவர்களை வருந்தை செய்கிறது, உங்களுக்கு யாதொரு தீங்கு ஏற்பட்டால் அதற்காக அவர்கள் முயற்சி அடைகின்றார்கள். இருக்கின்ற சில குர்ஆன் வசனங்களை நான் உங்களுக்கு இந்த நேரத்திலே தொகுத்து தந்திருக்கிறேன். காதிர்களுடைய கேரக்டரிஸ்டிக்கை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அதிகமான சந்தர்ப்பங்களிலே அல் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம். இது புதிதாக வந்த விடயம் அல்ல, ஆரம்பத்திலே இருந்து வந்த விடயம். எப்பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை இந்த பூமியில் கொண்டு வந்தார்களோ அந்த நாளில் இருந்து இன்று வரைக்கும் முஸ்லிம்களுக்கான அனாச்சாரம், கொடுமை, அவர்களுடைய தீனுக்கான சேலஞ்ச் இவைகள் எல்லாம் நடந்து கொண்டுதான் வருகின்றன. எதற்காக அவர்கள் எங்களை கொள்கிறார்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கூறுகிறார், நாங்கள் அவர்களை விட வசதி படைத்தவர்கள் என்பதற்காகவா, அல்லது நாங்கள் அவர்களை விட ஒரு திருமணத்திற்கு மேல் நான்கு திருமணம் முடித்துக் கொள்கிறோம் என்பதற்காகவா, அல்லது நாங்கள் அவர்களை விட அதிகமான வியாபாரத்தில் இருக்கிறோம் என்பதற்காகவா? அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், ஒன்றுமே காரணம் கிடையாது அவர்கள் உங்களை கொள்வதெல்லாம் நீங்கள் அந்த ரப்புல் ஆலமீனை நம்பிய ஒரே ஒரு காரணத்திற்காக, கலிமாவை சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் அவர்கள் உங்களை இவ்வளவு துன்புறுத்துகின்றார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனிலே சொல்லிக்காட்டுகிறார். இது புரியான உடையம, அது அவர்களுடைய சுண்ணா, அவர்கள் அதை அவ்வாறுதான் செய்து கொண்டு வருவார்கள். இஸ்லாம் என்று வருகின்ற பொழுது இவ்வாறு பல்கலைக்கழகத்திலே நடக்கின்ற மாதிரி, எங்கள் ஊர்களிலே எங்களுடைய ஊர்களிலே நடக்கின்ற மாதிரி, எங்கள் நாடுகளிலே நடக்கின்ற மாதிரி, உலகத்திலே நடக்கின்ற மாதிரி அவர்கள் எங்களை எதிர்க்கத்தான் செய்வார்கள். கேள்வி என்னவென்றால், இவ்வாறான எதிர்ப்புகள் வருகின்ற பொழுது இன்றைய முஸ்லிம்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள், அன்றைய முஸ்லிம்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள்? எதிர்ப்பு என்பது ஒன்றாக இருக்கின்ற பொழுது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எதிர்ப்பை எவ்வாறு முறியடித்தார்கள், சஹாபாக்கள் எல்லாரும் அன்பும் எவ்வாறு இதனை நடந்து கொண்டார்கள், நாங்கள் இதனை எவ்வாறு நடந்து கொள்கிறோம், இதனை எவ்வாறு நாங்கள் அணுகிக் கொள்கிறோம், இதுதான் இங்கே இருக்கின்ற முக்கியமான ஒரு கேள்வி, முக்கியமான ஒரு பிரச்சனை. யாராவது ஒருத்தர் வந்து ஒரு கூட்டமாக வந்து உங்களுடைய நீங்கள் தாடியை வெட்டிக் கொள்ளுங்கள், நீங்கள் தாடியை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்கிறோம்? பரவாயில்லை, தாடியை நாங்கள் குறைத்துக் கொள்கிறோம். தொழிலுக்கு போக வேண்டும், இந்த வேலைக்கு நீங்கள் வருவதாக இருந்தால் நல்ல தொழில், நல்ல சம்பளம், ஆனால் உங்களுடைய தாடியை வெட்டிக் கொண்டால் மாத்திரம்தான் நீங்க இந்த தொழிலுக்கு வர வேண்டும் என்றால் கூட்டி கணக்கு படித்து போப்பார், மயிர்தானே போகிறது என்று தாடியை வைத்து விடுவார். ஏனெனில் பல ஆயிரக்கணக்கான சல்லி உங்களுக்கு சம்பளமாக கிடைக்கிறது என்று அவர் நினைத்துக் கொள்வார். இதுதான் இன்று எங்களுடைய முஸ்லீம்கள் செய்து கொண்டு வருகின்ற விடயம். இசையை கேட்காதீர்கள், அது இஸ்லாத்திலே ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினால் இந்த நவீன காலத்தில் இருந்து கொண்டு ஹஸ்ரத் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கின்றீர்களே, இசை இல்லாமல் நீங்கள் வாழ முடியுமா என்று கேட்கிறார்கள். பல்கலைக்கழகத்திற்கு நீங்கள் வருபவர்களாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? இஸ்லாமிய புர்காவை, முகத்திரையை நீங்கள் கலட்டிக் கொண்டுதான் வர வேண்டும். ஒரு வைத்தியசாலைக்கு நோயாளியை நீங்கள் பார்ப்பதற்கு வர வேண்டுமாக இருந்தால் சிறுவர்கள் இருக்கின்ற போர் அதிலே பிள்ளைகள் பயந்து விடுவார்கள், நீங்கள் ஹிஜா உங்களுடைய நிக்காவை கலர்த்திக் கொண்டுதான் வர வேண்டும். இந்த மாவட்டத்திலே இருக்கின்ற ஒரு வைத்தியசாலையிலே நடந்த அதிகமான சம்பவங்கள் என்னை விட உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்திருக்கும். அவர்கள் கூறிக்கொண்டு வருகிறார்கள், முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள், நீங்கள் சொல்லுவது சரிதான் என்று தங்களுடைய ஹிஜாபை கலட்டிக் கொண்டு போகிறார்கள். எனக்கு எனக்கு ஒரு செய்தி ஒன்று வந்தது, ஒரு ஹிஜாபை போடுகின்ற, முகத்திரையை போடுகின்ற ஒரு சகோதரி ஹிஜாபை கலட்டிவிட்டு, முகத்திரையை கலட்டிவிட்டு சல்வாரை போட்டுக் கொண்டு வைத்தியசாலைக்கு போன கதைகளும் எனக்கு வந்து எட்டியது. இதை பற்றி நீங்கள் மனித உரிமை சபையிடம் முறையீடு செய்யுங்கள் என்று இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற, இந்த மாவட்டத்திலே இருக்கின்ற யாரோடு பிரமுகர்களுக்கு கொழும்பிலே இருந்து சில சட்டத்தரணிகள் கோலெடுத்து கேட்ட பொழுது அவர்கள் கூறியிருக்கிறார்கள், டாக்டர் எல்லாருமே வெள்ள உடுப்பை உடுத்துக் கொண்டு வர நேரம் எப்படி சார் நாம கருப்பு உடுத்து உள்ளுக்கு போறேன்னு சொல்லி எங்களை முஸ்லீம் சகோதரர்கள் கொள்ளிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக ஒரு பிரச்சனை வருகிற பொழுது, எங்களுடைய தீனுக்கு ஒரு பிரச்சனை வருகிற பொழுது, எங்களுடைய இஸ்லாத்துக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது, நாம் விட்டுக் கொடுப்பதுதான் இஸ்லாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம், தாடியை வெட்டுவதுதான் இஸ்லாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம், எங்களுடைய நிகாபை கலட்டுவதுதான் இஸ்லாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம், எங்களுடைய இஸ்லாத்தை விட்டு விடுவதுதான் இஸ்லாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுதான் காபிர்கள் இஸ்லாத்தை எதிர்க்கின்ற பொழுது நாங்கள் செய்து கொண்டு வருகின்றபடி. ஆனால் இதுதான் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களா? இந்த பிரச்சனை என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? எங்களுடைய சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம், காபிர்கள் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தையாரிடம் வருகிறார்கள், முகமது எங்களுடைய மேலத்தை எங்களுடைய தெய்வங்களை ஏசிக் கொண்டிருக்கிறார், நாங்கள் இப்போ உடன்படிக்கைக்கு வருவோம், நீங்கள் எங்களுடைய மார்க்கத்தை 6 மாதம் வணங்குங்கள், எங்களுடைய தெய்வத்தை 6 மாதம் வணங்குங்கள், உங்களுடைய தெய்வத்தை உங்களுடைய ரப்பை நாங்கள் 6 மாதம் வணங்குகிறோம் என்று அவர்கள் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்தார்கள். ரீகன்சிலியேஷன் அவ்வாறு வந்த பொழுது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள்? யா ஜத்தி, என்னுடைய பெரிய தந்தையே, என்னுடைய வலது கரத்தில் சூரியனையும் என்னுடைய இடது கரத்தில் சந்திரனையும் நீங்கள் தந்து இந்த இஸ்லாத்தை விட்டு விடுவதாக கூறிவிட்டாலும் கூட என்னால் இந்த தீனை விட்டுவிட முடியாது, என்னுடைய கூலி என்னுடைய ரப்புல் ஆலமிடம் இருக்கிறது என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதுதான் நபிகளார் எங்களுக்கு காட்டி தந்த வழிமுறை. இன்னொரு சந்தர்ப்பத்திலே இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றிலே ஒரு நடந்த சம்பவம். இமாம் அஹமது இப்னு ஹம்பல் அவர்கள் வாழ்ந்த காலப்பகுதியிலே முஹ்தஸிலாக்களுடைய பிறக்கிலே மிகவும் அதிகமாக இருந்த காலப்பகுதி. அந்த காலப்பகுதியிலே இமாம் அஹமது இப்னு ஹம்பல் வாழ்ந்த பொழுது அந்த நாட்டில இருக்கின்ற அரசாங்கம் அரசியல்வாதிகள் அவர்கள் முஹ்தஸிலா கொள்கையை பின்பற்றியவர்களாக இருந்தார்கள். இமாம் அஹமது இப்னு ஹம்பல் அவர்களை குர்ஆன் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய பேச்சு அல்ல என்று நீங்கள் மக்களுக்கு கூறுங்கள் என்று கூறிவிட்டார்கள். இமாம் அஹமது இப்னு ஹம்பல் முஹ்தஸிலாவுக்கு எதிராக போராடியவர். இறுதி வரைக்கும் அவர் கூறினார், என்னால் இந்த விடயத்தை கூறிவிட முடியாது, அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சு அல்லாஹ்வுடைய படைப்பு அல்ல. இமாம் அஹமது இப்னு ஹம்பல் அவர்கள் சிறையிலே போட்டார்கள், கொடுமைப்படுத்தினார்கள், சாட்டறையிலே அடித்தார்கள், உணவு கொடுத்தார்கள் இல்லை, பட்டினி போட்டார்கள். இறுதி வரைக்கும் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் அவர்கள் உறுதியாகத்தான் இருந்தார்கள். உங்கள் இஸ்லாத்தை விட்டுவிடுங்கள் என்று காபிர்கள் கேட்டார்கள். அந்த பெருமக்கள் அந்த சஹாபாக்கள் அவ்வாறு நடந்து கொள்ளவில்லை. அபூதர் அல் ரிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சம்பவம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அவர் கிவாரி கோத்திரத்தை சேர்ந்தவர். கிவாரி கோத்திரம் என்பது திருடர்களின் கோத்திரம், அங்கே இருப்பவர்கள் எல்லாம் திருடர்கள். கிஃபார் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் ஹக்கிலே இருக்கிறோம். ஆம், அவ்வாறென்றால் நான் இஸ்லாத்தை நான் பிரகடனப்படுத்தப் போகிறேன். நேராக சென்றார்கள் மக்காவுக்கு, கௌபாவில் நின்றார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தமிட்டு சத்தம் போட்டார்கள். கூடியிருந்த காபிர்கள் என்ன செய்தார்கள்? எல்லோரும் ஒன்றாக வந்து அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடித்து அடித்து ரத்தம் வரும் வரைக்கும் அடித்து அவர் மயங்கி விழுந்து விட்டார். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சிறிது நேரத்தில் எழும்புகிறார், பார்க்கிறார், மீண்டும் மனிதன் என்ன செய்தார், போனாரா? மீண்டும் மனிதனார், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்றார் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மீண்டும் அவரை அடித்தார்கள், மயங்கி விழுந்தார், மீண்டும் எழுந்தார், மீண்டும் கூறினார், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இதுதான் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு தங்கள் இஸ்லாத்தை மக்களுக்கு முன்னர், பெரும்பான்மை மக்களுக்கு முன், மக்கா குறைசி காவிர்களுக்கு முன்னர் அவர் அதனை வெளிப்படுத்தி காட்டினார். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை விட்டு வைத்தால் இவர் மௌத்தாகி விடுவார் என்று பயந்து அவரை அவருடைய ஊருக்கு அனுப்பி வைத்தார்கள். உபைதுல்லா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலப்பகுதியிலே அவர் ஒரு சிறை கைதியாக பிடிக்கப்பட்டு போகிறார். பிடிக்கப்பட்டு போகின்ற நேரத்திலே அங்கே அவரோடு பல முஸ்லீம்கள் சிறை கைதியாக பிடிக்கப்படுகின்றார். அங்கே இருக்கின்ற மன்னன் அவன் பார்க்கிறார், முஸ்லீம்களை பற்றி அவன் அதிகமாக கேள்விப்பட்டிருந்தான். இவருக்கு இந்த சஹாபாவிடம் இருந்து ஏதாவது செய்து கொள்ள வேண்டும். சொன்னான், நீங்கள் உங்களுடைய மதத்தை விட்டுவிட்டு கிறிஸ்தவ மதத்திற்கு வாருங்கள். அப்துல்லா இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், என்னால் வர முடியாது. உடனடியாக அந்த மன்னன் ஒரு மிகப்பெரிய ஒரு கிடாரத்திலே எண்ணெயை கொதிக்க வைத்தார். எண்ணெய் கொதிக்க வைத்துவிட்டு குடிபட்ட முஸ்லீம் கைதிகளை கொண்டு வந்து ஒவ்வொரு எண்ணெய் கொப்பரையிலே எண்ணெய் கொதிக்கின்ற பொழுது அந்த முஸ்லீம்களை அவன் மெதுமெதுவாக அந்த எண்ணெய் கொப்பரையிலே போட்டுவிட்டான். அபு இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுடைய தோள்களும் அவர்களுடைய உடம்புகளும் எலும்பும் சதையும் வெவ்வேறாக பிரிந்து எண்ணெயிலே கரைந்து போவதை அப்துல்லா இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துவிட்டு அழுதுவிட்டார். அப்துல்லா இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு இதை கண்டபொழுது அழுது குதிரை குதிரையாக கொண்டிருக்கிறார்கள். வந்துவிட்டார். இப்பொழுதே கண்டு அவர் பயந்து விட்டார். இப்பொழுது நீ கிறிஸ்தவ மதத்திற்கு வருகிறாயா? அப்துல்லா இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், வர முடியாது. அப்ப ஏன் பாப்பா நீ அழுதை? ஏன் நீ அழுது கொண்டாய்? இதை கண்டு நீ பயந்துதானே அழுதா என்று அப்துல்லா இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நீ இவர்களை இந்த எண்ணெய் கொப்பரை போடுவதற்காக நான் அழவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு ஒரே ஒரு உயிர்தாயை தந்திருக்கிறார். பல உயிர்கள் தந்திருந்தால் நீ அல்லாஹ்வுடைய எண்ணெய் கொப்பரையில் போட்டு போட்டு விடுவாய். நான் மீண்டும் எழுந்து எழுந்து வருவேன். அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் மீண்டும் மீண்டும் மரணிக்கும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லையே. ஒருவரை முறைதானே மறைந்து கொள்ள முடியும் என்று அப்துல்லா இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். மிரண்டு போய்விட்டான் அந்த சீசர். ஏழாவது அவருடைய வாயிலிருந்து எடுத்துக் கொள்ள வேண்டும். இறுதியாக என்னுடைய நெற்றியில் வந்து முத்தமிடு என்று கூறினார் சீசர். அப்துல்லா இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்தார்கள், சரி உங்களுடைய நெற்றியில் முத்தமிட்டால் இங்கே இருக்கின்ற அனைத்து சிறை முஸ்லீம் சிறை கைதிகளையும் நீ விடுவிப்பாயா? ஓ விடுவிப்பு. அப்துல்லா இப்னு சாமித் ரலியல்லாஹு அவர்கள் சென்று அந்த சீசருடைய நெற்றியிலே முத்தமிட்டார்கள். அவன் எல்லோரையும் விடுவித்து விட்டார். அப்துல்லா இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், மதீனா வாசிகளே, அப்துல்லா இப்னு சாமித் நெற்றியிலே நீங்கள் எல்லோரும் முத்தமிடுங்கள் என்று கூறினார்கள். இதுதான் ஸஹாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்த பாடம். தங்களை இஸ்லாத்தை விட்டு விடுவதற்காக அவர்கள் இத்தனை கொடுமைகள் செய்யப்பட்டும் கூட அவர்கள் செய்து கொண்டிருந்த விடயம், அவர்கள் தங்களுடைய தீனை பாதுகாத்த விடயம் இவ்வாறுதான் இருந்தது. ஆனால் நாங்கள் எங்கே இருக்கிறோம், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், எங்களுடைய தீனை கைவிடும் பொழுதோ காவிர்கள் செல்கின்ற பொழுதோ நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அவர்கள் ஸஹாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? சில முஸ்லீம்கள் கூறுகிறார்கள், பெரும்பாலானவர்கள் அபாய கலட்டச் செல்லே முகத்தில் இருக்கிற புர்காவைத்தான் கலட்டச் சென்றார்கள், தாடியை கொஞ்சம் தான் பட்டச் சென்றார்கள், இது சின்ன விடயம் தானே, இதுல என்ன இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை போன்றவர்களுக்கு குர்ஆனிலே பதிச்சிருக்கிறார், வலன் தர்வான் கல் யஹூத் வலன் நசாரா, நீங்கள் தாடியை மட்டும் விட்டு விடுவதால் அவர்கள் உங்களை விட்டு விட மாட்டார்கள், நீங்களுடைய நிகாபை கலட்டி விடுவதால் மட்டும் அவர்கள் உங்களை விட்டுவிட மாட்டார்கள், நீங்கள் இஸ்லாத்துக்கு விட்டுவிட்டு மீண்டும் அவர்களுடைய மார்க்கத்துக்கு போய் செல்லும் வரைக்கும் உங்களை அவர்கள் விட்டு விடவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கின்றார். இன்னும் சிலர் கொள்வார்கள், அவர்கள் எங்களை கண்டிப்பார்களே, அவர்கள் எங்களை கொள்வார்களே, நாங்கள் பலவீனமாக இருக்கின்றோமே, இதை செய்வதால் எங்களுக்கு எந்த ஒரு எங்களுக்கு எந்த கெட்ட விடயமாக போவதில்லையே, அவர்கள் எங்களை தண்டிப்பார்களே என்று அவர்கள் தண்டனை பயதைப்படுத்திக் கொள்கின்றார்கள். என் அன்பார்ந்த சகோதரர்களே, தண்டனை இவ்வாறான சந்தர்ப்பங்களில் எங்களை தண்டிப்பதுதான் எங்களுக்கான சோதனை. இந்த தண்டனையையும் தாண்டி இந்த முஸ்லீம் தன்னுடைய இஸ்லாத்தை பின்பற்றுகின்றானா இல்லையா என்பதுதான் அதனுடைய முக்கியமான விடயம். அதை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆரம்ப காலத்தில் இந்த முஸ்லீம்கள் அடுப்பு மண்கிலே குழி தோண்டி புதைக்கப்பட்டார்கள், இரண்டு குண்டாக வெட்டப்பட்டார்கள், தன்னுடைய இரும்பு சீப்பை கொண்டு அவர்களுடைய முதுகுகள் விராண்டப்பட்டன, அதன் பிறகும் அவர்கள் இஸ்லாத்திலே உறுதியாக இருந்தார்கள். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை எதிர்பார்க்கிறார். எங்களுடைய தீனை நிலைநாட்டுவதைத்தான் எதிர்பார்க்கிறார். எங்களுடைய இஸ்லாத்தை அவர் நிலைநாட்டுவதையும் அதனில் இருந்து நாங்கள் வெற்றி பெற்று இந்த அனைத்து எதிர்ப்புகளுக்கும் மத்தியில் எங்களுடைய தீனை விட்டுக் கொடுக்காமல் இருப்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு கூறி காட்டுகின்றார். இது இன்னும் சில விடயம் சொல்கிறார்கள், நாங்கள் சிறுபான்மை நாட்டிலே வாழ்ந்து கொண்டு வருகிறோம், நாங்கள் இதனை எல்லாம் செய்யத்தான் வேண்டும். நிச்சயமாக நாங்கள் சிறுபான்மை நாட்டிலே தான் வந்து கொண்டு வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சம்பவங்களை நான் உங்களுக்கு கூறினேனே, அது மக்காவிலே நடந்த சம்பவம். முஸ்லிம்கள் சிறுபான்மையாக இருக்கின்ற பொழுதுதான் இதனை செய்து காட்டினார்கள். சிறுபான்மையாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் தங்கள் தீனை நிலைநாட்டி காட்டினார்கள், தங்களுடைய இஸ்லாத்தை நிலைநாட்டி காட்டினார்கள். அவை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னும் சிலர் கூறுவார்கள், உங்களுடைய கல்வி உங்களுடைய தொழில் எல்லாம் இல்லாமல் போய்விடுமே என்று. அதனால் நான் அவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன், உங்களுடைய யூனிவர்சிட்டி தான் இல்லாமல் போய்விடும், உங்களுடைய கல்வி தான் இல்லாமல் போய்விடும், உங்களுடைய தொழில் தான் இல்லாமல் போய்விடும், ஆனால் உங்களுடைய சொர்க்கம் இல்லாமல் போய்விடுமே. இதை பற்றி ஏதாவது முஸ்லீம்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்களா? ஒரு தொழிலுக்காக ஒரு படிப்புக்காக தங்களுடைய அடையாளத்தை இழந்துவிட்டு முஸ்லீம் சகோதரர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்களே, ஆனால் அவர்கள் தங்களுடைய இஸ்லாத்தை நிலைநாட்டிக் கொண்டார்களா, இஸ்லாத்தை சிந்தித்துக் கொண்டார்களா என்பதை பற்றி நாங்கள் நன்றாக சிந்தி கொள்ள வேண்டும். என் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்கின்ற விடயம் என்னவென்றால், இஸ்லாம் ஒரு பூரணமான மார்க்கம். எந்த சந்தர்ப்பத்தில் வந்தாலும் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் கூட எங்களுடைய அடையாளம் தான் எங்களுடைய தீன், எங்களுடைய மார்க்கம் தான் எங்களுடைய தீன், எங்களுடைய இஸ்லாம் தான் எங்களுடைய வாழ்க்கை, எதுவுமே கிடையாது. எந்த சந்தர்ப்பத்திலும் அது சிறிய விடயமாக இருந்தாலும் சரி, அது பெரிய விடயமாக இருந்தாலும் சரி, எந்த சந்தர்ப்பத்திலும் கூட எங்களுடைய தீனை யாருக்காகவும் எவருக்காகவும் எந்த காரணத்திற்காகவும் நாங்கள் விட்டுவிட முடியாது. ஒரு காபிருக்காக எங்கள் முகத்தில் இருக்கின்ற ஒரு முடியை கூட நாங்கள் இழந்துவிட முடியாது. அது நாங்கள் அல்லாஹ்வை செலவிடுகின்ற விடயம். ஒரு காபிருக்காக எங்களுடைய மனைவிமார்களின் எங்களுடைய சகோதரர்களின் நிக்காபை நாங்கள் கிழித்தறிந்து விட முடியாது. அதனால் நாங்கள் தண்டனை அனுபவித்தாலும் சரி, அதனால் நாங்கள் சிறை பிடிக்கப்பட்டாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொர்க்கத்திலே இவ்வாறான மக்களுக்கு மிகப்பெரிய நன்மையை மிகப்பெரிய நன்மையை மிகப்பெரிய அறிவோடு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வைத்திருக்கின்றான். அதனை நன்றாக விளங்கி எந்த சந்தர்ப்ப எங்களுடைய தீனை விட்டுக் கொடுக்காத மக்களாக, எங்களுடைய இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்காத மக்களாக நாங்கள் ஆகிவிடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவற்றை எங்களுக்கு அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, நாங்கள் அறிந்து அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்தல்வாயாக, நல்லடியார்களுடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடுவாயாக. சிறுபான்மையான வாழ்கின்ற காலத்திலே யா அல்லாஹ் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய தீனை நிலைநாட்டுகின்ற மக்களாக ஆகிவிடுவாயாக. உன்னுடைய மார்க்கத்திலே நீங்களை எனக்கிட்ட கட்டளைகளை செய்கின்ற மக்களாக நாங்கள் ஆகிவிடுவாயாக. எங்களுடைய குழந்தைகளையும் எங்களுடைய மனைவிமார்களையும் காவிர்களுடைய கொடுமைகளிலிருந்து காப்பாற்றுவாயாக. உன்னை திருப்திப்படுத்திய மக்களாக, உன்னுடைய அருளை கொண்ட மக்களாக சோனத்தலைவர்களை அங்கே ஆக்கித் தருவாயாக.